நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரேசல்.
இப்ப எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கியிருப்பதான செய்தி பரபரப்பாக பேசப்படுதே, என்ன நடக்கு சொல்லுங்களேன் சத்யநாதன்.
ஆமாம் ரைசல், உலகில் மிகப்பெரிய செல்வந்தரும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் ஸ்தாபகருமான இலான் மஸ்க் பிரபல சமூக ஊடகமாகிய ட்விட்டரை வாங்கியிருப்பது பலருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் சிலருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரைசல், தொழில்நுட்ப உலகில் குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்ற மின் வாகன தயாரிப்பிலும் விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை மற்றும் விண்கலங்களை அனுப்புவதிலும் புரட்சியை ஏற்படுத்தியவரும் உலகில் நம்பர் ஒன் பணக்காரருமான இலான் மஸ்க் 44 பில்லியன் டாலர்களுக்கு ட்விட்டர் என்ற சமூக ஊடகத்தை வாங்கியிருப்பது பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கி என்ன செய்ய போகிறார் என்று பலரும் ஆச்சரியமடைந்திருக்கிறார்கள். ட்விட்டர் இப்போது ஒரு பப்ளிக்லி ட்ரேடட் கார்ப்பரேஷன், அதாவது பொதுமக்களுக்கும் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் என்ற முதலீட்டு நிறுவனங்களுக்கும் அதன் பங்குகள் சொந்தமாக இருக்கின்றன. ஆகவே ட்விட்டரின் செயல்பாடுகளை கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் இப்போது தனிநபர் அல்ல. அதன் CEOவாக இளம் இந்திய அமெரிக்கரான பராக் அகர்வால் 2021 தொடக்கம் செயல்பட்டு வருகிறார். ஆனால் இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்குவதால் இனி முற்று முழுவதாக இலான் மஸ்கின் ஏகபோக கட்டுப்பாட்டின் கீழ் ட்விட்டர் வந்துவிடும். பராக் அகர்வால் தொடர்ந்து CEOவாக செயல்படக்கூடும் என்று சொல்வதற்கு இல்லை. தற்போதைய நிர்வாக அமைப்பு தமக்கு நம்பிக்கை தரவில்லை என்று இலான் மஸ்க் பல முறை கூறியிருக்கிறார். ஆகவே பராக் அகர்வால் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது பதவி நீங்கக்கூடும். நிறுவனத்தின் எதிர்காலம் பற்றி தம்மால் ஒன்றும் சொல்ல முடியாது என்றும், இருந்தபோதும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அகர்வால் ஊழியர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். ஆனால் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கு இலான் மஸ்க் எந்த உறுதிமொழியையும் வழங்கவில்லை. மாறாக ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்து ஃபேஸ்புக்கை போல பெரிய லாபம் ஈட்டும் நிறுவனமாக ட்விட்டரை மாற்றுவதற்கான செயல் திட்டம் ஒன்றை முதலீட்டாளர்களிடம் அவர் சமர்ப்பித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பராக் அகர்வால் ட்விட்டரை விட்டு நீங்கும் பட்சத்தில் அவர் 42 மில்லியன் டாலர்களை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. பலரும் எதிர்பாராத முடிவுகளை திடீர் திடீரென்று எடுப்பதில் பெயர் பெற்றவரான இலான் மஸ்க் அடுத்தடுத்து என்ன முடிவுகளை எடுப்பார் என்பது மர்மமாகவே இருக்கிறது. ரைசல்,
இலான் மஸ்கை பொறுத்தளவில் அவர் இந்த ட்விட்டரை வாங்குறதுக்கு என்ன காரணம் என்று இந்த சமூக ஊடகங்கள் குறித்த வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். சத்யநாதன், என்ன எல்லாம் சொல்கிறாங்க சொல்லுங்களேன்.
இதற்கு இலான் மஸ்க் சொல்லும் காரணம் என்ன என்று முதலில் பார்ப்போம். ரைசல், குடியாட்சி செவ்வனே செயல்பட கருத்து சுதந்திரம் இன்றியமையாத அங்கமாகும். மனிதகுலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் விடயங்களை விவாதிக்கும் டிஜிட்டல் டவுன் ஸ்கொயர், டிஜிட்டல் நகரத்தின் பிரதான சதுக்கமாக ட்விட்டர் இருக்கிறது. புதிய அம்சங்களை உட்புகுத்தி நம்பகத்தன்மையை அதிகரிக்கவும் மக்கள் தடையின்றி இதை பயன்படுத்தவும் இதற்கு முன்னர் எப்போதும் இல்லாத வகையில் ட்விட்டரை வடிவமைப்பதே எனது நோக்கம். ட்விட்டரினுள் ஏராளமான சௌகரியங்கள் பொதிந்திருக்கின்றன. நிறுவனத்துடனும் மக்களுடனும் இணைந்து அவற்றை வெளிக்கொணர்வதே எனது எதிர்பார்ப்பாகும் என்று இலான் மஸ்க் கூறியிருக்கிறார். ரைசல், ஆனால் இலான் மஸ்க் ஏன் ட்விட்டரை வாங்கினார் என்பது புரியாத புதிராகவே இருப்பதாக இந்த துறையில் உள்ள விற்பனர்கள் பலர் கூறுகிறார்கள். ரைசல்,
இப்போ இலான் மஸ்கை பொறுத்தளவில் அவர் ட்விட்டரை வாங்கியிருக்கிறது தொடர்பாக இந்த துறையில் உள்ளவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இல்லையா, அந்த விமர்சனங்கள் என்ன சத்யநாதன்?
ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ரைசல், ட்விட்டரின் ஸ்தாபகரும் முன்னாள் CEOவுமான ஜாக் டோசி இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கியதை வரவேற்றுள்ளதோடு வால் ஸ்ட்ரீட்டிலிருந்து ட்விட்டரை மீட்டெடுத்துள்ளார் என்றும் பாராட்டியிருக்கிறார். பங்கு சந்தையிலிருந்து ட்விட்டரை மீட்டெடுத்ததையே அவர் இப்படி கூறியிருக்கிறார். ரைசல், மனசாட்சியின் ஒளி மேலும் விரிவடையும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குளோபல் கான்சியஸ்னஸ் என்ற அகில உலக மனசாட்சிக்கு மிக சமீபமானது ட்விட்டர் என்பது அவரது கருத்தாகும். ட்விட்டரின் முன்னாள் தொழில்நுட்பவியல் அதிகாரிகளுள் ஒருவரும் கூகுள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றி உள்ளவருமான லெஸ்லி மில்லி கருத்து தெரிவிக்கும் போது, தான் எதை வாங்கியிருக்கிறோம் என்பது இலான் மஸ்க்கு தெரியுமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. ட்விட்டரை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை அவர் புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை என்றும், வாங்க விரும்புவதற்கும் வாங்கி நடத்துவதற்கும் இடையே நிறைய வித்தியாசம் உண்டு என்றும் அவர் கூறியிருக்கிறார். ட்விட்டர் தொடர்பாக இலான் மஸ்க் செய்ய விரும்பும் மாற்றங்கள் டெக்னிக்கலி பாசிபிள், தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானது தானா என்பதுடன், இந்த மாற்றங்கள் யூசர்ஸ் என்ற பயனர்களுக்கு நன்மை அளிக்கப் போகிறதா அல்லது இலான் மஸ்க்கு நன்மை அளிக்கப் போகிறதா என்ற கேள்விகள் பல மட்டங்களிலும் கேட்கப்படுகின்றன. ரைசல், ஃப்ரீ ஸ்பீச், கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இலான் மஸ்க் கோடிட்டு காட்டும் விடயங்கள் காரணமாக, மேலும் பொய்யான தகவல்களையும் பொய்யான செய்திகளையும், புலியிங் என்ற அதிகார வன்முறை, ஹேட் ஸ்பீச் என்ற வெறுப்பை ஏற்படுத்தும் பதிவுகள் என்பவற்றை பதிவு செய்யும் தளமாக ட்விட்டர் மாறிவிடும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. ரைசல், இதன் காரணமாக விளம்பரதாரர்களும் ட்விட்டரை விட்டு வெளியேறக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. ட்விட்டரில் இருந்து வெளியேற்றப்பட்ட அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை மீண்டும் ட்விட்டரில் இணைத்துக் கொள்ள இலான் மஸ்க் ஆர்வமாக இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ரைசல்,
இப்ப ட்விட்டருக்கு வரலாறும் வலிமை இருக்கு இல்லையா? அது ட்விட்டரை பொறுத்தளவில் அது எந்த அளவிற்கு தற்போது வலிமையான ஒரு சமூக ஊடகம் சத்யநாதன்?
ட்விட்டர் 2006 பயன்பாட்டுக்கு வந்தது. ஜாக் டோசி என்பவர் தன் நண்பர்களுடன் இணைந்து இதை ஆரம்பித்தார். நண்பர்களும் உறவினர்களும் சக ஊழியர்களும் தொடர்பில் இருக்கவும் குறுந்தகவல்களை அடிக்கடி பரிமாறிக்கொள்ளும் நோக்கத்துடனும் ட்விட்டர் தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்ட பின்பு வாட்ஸ்அப், வைபர், மெசஞ்சர், பின்ட்ரஸ்ட் என்று ஏராளமான தகவல்களை செய்திகளை பரிமாறும் ஊடகங்கள் வந்துவிட்டதால் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே ட்விட்டருடன் பயணிக்கிறார்கள். இவர்கள் யார் என்று பார்த்தால் சோஷியல் நெட்வொர்க் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், ஊடகவியலாளர்கள் இணைந்த குழுக்கள், செலிபிரிட்டிஸ் என்ற பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள். டிஜிட்டல் பாலிசி கவுன்சில் என்ற அமைப்பின் அறிக்கையின்படி உலகத் தலைவர்களுள் சுமார் 83% ட்விட்டரை அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள். ஃபேஸ்புக்குடன் ஒப்பிடும் போது ஃபேஸ்புக்கை தினமும் சராசரி 1 பில்லியன் பேர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சுமார் 500 மில்லியன் பேர் அளவில் மட்டுமே ட்விட்டரை பயன்படுத்துகிறார்கள். உலகில் உள்ள எல்லா சமூக ஊடகங்களையும் பார்க்கும்போது சுமார் 3 பில்லியன் பயனாளர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா ஊடகங்களையும் பயன்படுத்துகிறார்கள். இருந்தபோதும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் இரண்டுமே மிக சக்தி வாய்ந்த 2 ஊடகங்களாக பார்க்கப்படுகின்றன. ரைசல், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தும் 75 வயதிற்கு மேற்பட்டோரின் எண்ணிக்கை கடந்த வருடம் இரட்டிப்பாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் நான் முன் சொன்ன விசேட பிரிவினரை தவிர ட்விட்டரை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் இளைஞர்கள் மற்றும் யுவதிகள். ஃபேஸ்புக் தளம் 100க்கும் அதிகமான லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ், மொழி தளங்களை கொண்டிருப்பதால் ஃபேஸ்புக்கின் வீச்சு விரிவானது. ட்விட்டரின் தளம் சுமார் 30 மொழி தளங்களை மட்டுமே கொண்டிருக்கிறது. ரைசல்,
இப்போ இலான் மஸ்க் வாங்கிட்டார் சரி, இந்த ட்விட்டரை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ள போதும் அதற்கான நிதி ஆதாரம் அவரிடம் முழுமையாக இல்லை அப்படின்னு கூட ஒரு செய்தி வருது. அவர் எப்படி வாங்க முடியுமா, வாங்காமல் இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன் சத்யநாதன்.
இலான் மஸ்க் ட்விட்டரை 44 பில்லியன் டாலர்களுக்கு வாங்க ஒப்புக்கொண்டுள்ள போதும் இதற்கான நிதியை அவர் இனித்தான் திரட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரைசல், இலான் மஸ்க் உலகிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்ற போதும் தனது சொத்துக்களை ட்விட்டரில் முடக்க அவர் விரும்பவில்லை என்று தெரிகிறது. டெஸ்லாவில் உள்ள சில பங்குகளை விற்று 5 பில்லியன் டாலர்களை பெறப்போவதாகவும், மேலும் சில பெரிய முதலீட்டாளர்கள் தமது பணத்தை இதில் முதலீடு செய்ய தூண்டப்போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ட்விட்டரை வாங்குவது தொடர்பான இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாத பட்சத்தில் யார் தோல்வியை சந்தித்தாலும் 1 பில்லியன் டாலர் தொகையை அபராதமாக மற்ற தரப்பினருக்கு செலுத்த வேண்டும். ரைசல், அதாவது எலான் மஸ்க் 44 பில்லியன் டாலர் தொகையை செலுத்த முடியாமல் போனால் அவர் ட்விட்டருக்கு 1 பில்லியன் டாலர்களை அபராதமாக செலுத்த வேண்டும். இதே போல ட்விட்டர் நிர்வாகம் 100% பங்குகளையும் இலான் மஸ்க் கட்டுப்பாட்டில் அளிக்காவிட்டால் ட்விட்டர் எலான் மஸ்க்கு 1 பில்லியன் டாலர் அபராதம் செலுத்த வேண்டும். இதுதான் இன்றைய நிலைப்பாடு. செய்ய முடியாது என்று பலரும் சொன்னவற்றை செய்து காட்டியவர் இலான் மஸ்க் என்ற வகையில் இதையும் அவர் சாதிப்பார் என்றே பலரும் நம்புகிறார்கள். என்றபோதும் இவ்வருட இறுதி அளவில் தான் ட்விட்டர் இலான் மஸ்கின் கைகளில் முழுமையாக வந்து சேரும். ரைசல்,
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.